ஓசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று பிப்ரவரி மாதம் 25 2017 ஆண்டு சனிக்கிழமை, தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலும் வளமை போன்று நாம் இணைக்க இருப்பது ஒரு நன்னெறி. ஆற்றங்கரையின் மரமும் அரசு அறிய வீட்டிருந்த வாழ்வும் விழுமன்றே ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுது உண்டு வேறு ஓர் பணிக்கு. இந்த நன்னெறியினுடைய பொருள் என்னவெனில், ஆற்றங்கரையில் இருக்கும் மரம் கூட அறியும்படி அரசு மரியாதையோடு வாழ்ந்த வாழ்வும் கூட ஒருநாள் அழிந்துவிடும். ஆனால் வேளாண்மை செய்து வாழ்வதற்கு இருக்கும் சிறப்பு வேறு எந்த தொழிலுக்கும் இல்லை. ஆற்றம் கரையின் மரமும் அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறு ஓர் பணிக்கே. நல்லது நேர்களே, இந்த காலை வேளையிலே சிவராத்திரியை நினைவு கூறுகின்ற முகமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வழங்கிய ஒரு சிவ அர்ச்சனையோடு இன்றைய நிகழ்ச்சியை முதலிலே ஆரம்பிக்கின்றோம்.
ஓம் நம சிவாய. பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் சிறிதும் களங்கம் இலா சிவலிங்கம். இரவியின் துயரை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். தேவரும் முனிவரும் போற்றிடும் லிங்கம் காமனை எரித்த கருணாலிங்கம். ராவணன் உள்ளம் விளங்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். வாசமனைத்தையும் பூசிய லிங்கம் வளர் அறிவாகிய காரணலிங்கம். சித்த சுராசுரர் போற்றிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். பொன்மணி சூடி சுடர்ந்திடும் லிங்கம் தன்னிடை நாகம் அணிந்திடும் லிங்கம். தக்ஷனின் யாகம் வீழ்த்திய லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். குங்குமம் சந்தனம் பூசிய லிங்கம் பங்கஜமாலையை சூடிய லிங்கம். பொங்கிய வினைகளை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். தேவர்கணங்களின் அர்ச்சன லிங்கம் தேடிடும் பக்தியின் ஊரிடும் லிங்கம். சூரியன் கோடி சுடர்விடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். எட்டு தளத்தினில் எழுந்திடும் லிங்கம் எல்லாமாகிய காரணலிங்கம். எட்டு தரித்திரம் நீக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம். தேவரின் குருவின் பூஜைக்குள் லிங்கம் தேவ வனமலரை ஏற்றிடும் லிங்கம். பரமநாதனாய் பரமிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். லிங்காஷ்டகமிதை தினமும் சிவசன்னதியில் சொல்வார் சிவலோக காட்சியுடன் சிவனருளும் கொள்வார்.
அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பக்தி பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினர்களான திருமதி புஷ்பராணி நடராஜா மற்றும் தயா கணேஷ் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு நகைச்சுவை கலந்துரையாடல் இன்றைய நிகழ்ச்சியிலே இடம்பெறுகின்றது. இதோ அந்த நிகழ்ச்சி.
முத்தமிழ் ஓசை நேயர்களுக்கு வணக்கம். அட தயாவே, வாங்க வாங்க. எப்படி எல்லாம் இருக்கிறீங்க? எப்படி பொழுதெல்லாம் போகுது? திருவிழா நடக்க இந்த மாதிரி பொழுதெல்லாம் போச்சுது. கோயிலுக்கு போறதுலயே நேரம் ஓடிடுமே. நீங்களும் நல்ல உதவியாக எங்களோட மூத்தோர்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் காட்டி வந்தீங்க. உண்மையிலே உங்களை பாராட்டத்தான் வேணும்.
பாருங்க பாருங்க, அது என்ன பெரிய உதவி புஷ்பா. நான் போகும்போது உங்களையும் கூட்டி கொண்டு போறேன், அவ்வளவுதானே. அது என்ன பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் புஷ்பா.
அதுவோ அது என்னன்னா, இப்ப பாருங்க, எத்தனையோ மூத்தவர்களுக்கு போக விருப்பம் இருந்தாலும் போக முடியாமலே இருக்கிறது. அதற்காகத்தான் நான் சொல்றேன், நீங்க செய்தது பெரிய உதவி என்றுதான் நான் எடுத்துக்கொள்வேன். இப்போ
என்னமோ அது உங்களோட இது. பொறுங்க பொறுங்க, என்னமோ கதைக்க போறேன்னு சொன்னீங்க, முதல் அதை சொல்லுங்க.
அது உதயா, இப்ப பாருங்க, ஒரே விஞ்ஞான வளர்ச்சி அண்டு விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டு போகுது. ஒரே ஆராய்ச்சிகளும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆராய்ச்சி செய்து முடிய அறிவு பண்டு வந்து கொண்டே இருக்கும். அதுலதான் சில செய்திகளை அண்மையில வெளியான இந்த ஹெல்த்தி ஃபுட் கைடுன்ற ஒரு மேகசின் அதுல பார்த்தேன். அதை பற்றிதான் சும்மா உங்களையும் கதைப்பம் எல்லாருக்கும் வந்துட்டு கூப்பிடணும் உங்களை.
ஓ, அப்படியே சங்கதி, நல்லதுதானே. எல்லோரும் அறிந்து கொள்ளட்டுமே.
ஓ, அது அது என்னண்டா, இந்த பூச்சி வகைகள் இருக்கு இல்லையே, அந்த பூச்சி வகைகளை கூட இப்ப உலக அளவில் அதிக அளவான மக்கள் எல்லாம் சாப்பிடுங்க. மிகவும் அதுல நல்ல சத்துக்கள் எல்லாம் இருக்குதாம். கால்சியம், கொப்பர், சிங்கண்டு, இனியும் விதம் விதமான பூச்சிகளும், கிராஸ் கொப்பர்கள், கிரிக்கெட்ஸ்கள், பெஃபலோ வேர்ம்ஸ், வேர்ம்ஸ் என்று விதம் விதமான இனங்களாம் நல்லா சாப்பிடும் கொண்டு எல்லாம் போட்டிருந்தாங்கப்பா.
ஓ, அப்ப இப்ப ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இல குல பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு இப்ப பூச்சிகளையும் தின்னட்டாமோ? ஐயோ பாவம், அந்த பூச்சிகளாவது சுதந்திரமா பறந்து தெரியப்படாம அதையும் தின்னட்டாமோ? அப்ப இனி நாங்க ஷாப்பிங் என்று போகாம எல்லோரும் சேர்ந்து பூச்சி பிடிக்க போகலாம் என்று சொல்ல வரீங்க?
ஓஹோ, இதுப்பா, ஏன் அவை எப்படி நிக்கலாமே? ஒருவேளை உணவு உற்பத்தியின் பற்றாக்குறைய போக்கவும் பூச்சிகளும் ஒரு நேரத்துல உதவலாம் தானே, அப்படியும் எடுக்கலாம் தானே நாங்க. இனி இதை விட உணவை வீணாக்குறதுலயும் இப்ப அதிகமா எல்லா நாடுகளிலும் காணப்படுகிற ஒரு பிரச்சனையா. அதையும் தடுப்பதிலும் கூட இப்ப எல்லா நாடுகளும் முன்னிக்க தொடங்கி இருக்கணும்.
ஓம் ஓம், கட்டாயம் உணவை வீணாக்குறத குறைக்க வேணும். ஏனென்றா எங்கட இந்த சின்ன நாடு இந்த நியூசிலாண்டுலயும் கூட 872 மில்லியன் டாலர் பெருமதியான வீட்டு பாவனையில் உள்ள உணவு வகைகள் வருடாந்தம் வீணாக்கப்படுகிறது என்று அறிக்கைகள் கூறுகின்றன.
இந்த சின்ன நாட்டுல பாருங்க, இப்படி என்ன அப்ப மற்ற பெரிய பெரிய நாடுகள்ல எல்லாம் என்ன மாதிரி இப்படி எல்லாம் நடக்கும் நினைக்கிறீங்க? இன்னொன்னு தயா பாருங்க, இந்த எங்கட நாட்டு இந்த கிவி குழந்தைகள் உலக அளவில் உடற்பயிற்சி பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ரெண்டாவது இடத்துல இருப்பதாக அறிக்கைகளும் கூறுகிறது. 5 வயது முதல் 18 வயது உள்ள பிள்ளைகள் என்றும் அதுல காட்டப்பட்டுள்ளது.
இது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே புஷ்பா. இப்போது இவ்வளவோ வழிகள்ல பொழுதுபோக்குகள் அப்படி என்று இருக்க உடற்பயிற்சியில் ஈடுபட்டு தங்களுடைய உடம்பையும் பேணுகிறார்கள் என்று சொன்னா அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்.
உண்மையா, நிச்சயமா பாராட்ட வேண்டும். இன்னொன்று இந்த இனிப்பு வகை இருக்கு, இனிப்பு வகை குளிர்பானங்கள், அதுகளுக்கு டெக்ஸ் அறவிட வேண்டும் வேண்டும். இந்த நியூசிலாண்டு இருக்கிற அதிக அளவான மக்கள் நியூசிலாண்டு பார்லிமெண்ட்டுக்கு பெட்டிஷன் எல்லாம் போட்டிருக்கீங்க. இன்னும் நீங்கள் பெட்டிஷன் போட விரும்பினாலும் ஆன்லைன்ல போய் இந்த சேஞ்ச் ஆர்கனைசேஷன் என்ற இதுக்குள்ள போய் நீங்கள் இன்னும் போடலாம் மட்டும் அது ஒரு அறிக்கை கூறுகிறது.
ஓ, அப்படியே சங்கதி. இதுவும் நல்ல ஆரோக்கியமான விஷயம் தானே. மக்கள் ஆரோக்கியமாக வாழவும் உடற்பருமன், டயபெட்டிக், பல்வியாதிகள், மேலும் பல உடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் தடுக்க ஒரு நல்ல வழிதானே. அமெரிக்காவில பல இடங்களிலும் இப்படியான இனிப்பு குளிர்பானங்களுக்கு டெக்ஸ் போடும்படி வேண்டுவது மக்களை நோய்களில் இருந்து காப்பாற்றுற எண்ணம் தானே.
ஓ, உண்மை. ஆனா இதை எல்லாம் யோசிக்க வேணும். இந்த பானங்களை உற்பத்தி பாதிக்கப்படும், அதனை சார்ந்த உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படும். அப்படி அவர்கள் இந்த டெக்ஸுக்கு எதிராக குரல் கொடுக்கத்தான் செய்கிறார்கள்.
உண்மையில் பாதிப்பு தான் இது. உற்பத்தியாளர்களையும் வேலையாட்களையும் மிக மிக பாதிப்பை தரக்கூடிய விஷயம். ஆனா அதற்கு மாறாக வழி ஏதும் கொண்டு வந்து உற்பத்தியையும் கூட்டலாம் தானே.
ஓமாம், அப்படி எதுவும் செய்யத்தான் வேணும், வேலும் செய்யத்தான் வேணும், இவையிலும் இருக்கத்தான் வேணும். அப்படி இன்னொன்று பேரும்போதையா, இந்த அமெரிக்காவில் இன்னொன்று ஃபுட் ஃபார் ஆல் என்று ஒரு இணையதளத்தையும் திறந்திருக்கிறார்களாம். அதுல என்னென்றாலாம் இந்த ரெஸ்டோரண்ட்ல சாப்பாடுகளை வீணாக்காமல் அதை பிரயோசனப்படுத்துற ஒரு வழிய கடைப்பிடிக்கணும் என்று அந்த இதுல போடப்பட்டிருக்கிறது.
ஓ, அது என்னண்டா புஷ்பா, ரெஸ்டாரண்டுகள்ல அன்றாடம் அந்த நாளில் முடியும் தருவாயில் விற்கப்படாத உணவுகள் இருக்கல்லோ, அந்த விலைப்பட்டியலில இருந்து அந்த உணவுகள் விற்கப்படும் விலையில் இருந்து 80% குறைவாக பெற்று மகிழும் சந்தர்ப்பம் ஒன்று உள்ளது.
ஓஹோ, நல்ல வழியோமோ. அது அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாயும் இருக்கும் இல்லை. எல்லா நாடுகளிலும் இப்படி ஒரு வழியை கொண்டு வந்தாலும் பல மக்களும் பிரயோசனப்படுத்துவார்கள். இனி அது கடைக்காரர்களுக்கும் அதால ஒரு சிறிய வருமானமும் கிடைக்கத்தானே செய்கிறது.
ஓ, நல்ல விஷயம். அது சரி, எனக்கு இப்ப நேரம் போச்சு புஷ்பா. நாங்கள் இனி இன்னொரு நாளைக்கு நான் சந்திக்கிறேன். நான் இப்ப இருக்க ஷாப்பிங்குக்கு போக வேண்டி கிடக்கு.
சரி சரி, நீ என்ன பூச்சி குடிக்க போறேன்னு ஷாப்பிங்க போறோம் கதையை கதைக்கு. சரி சரி, போட்டு வேற இன்னொரு நாளை சந்திப்போம்.
ஓகே, பாக்கலாம்.
நன்றி.
நிகழ்ச்சியில் இடம்பெறுவது சிறப்பு நிகழ்ச்சி. அண்டைய தமிழகத்தின் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பிலே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து உரையாட இருப்பவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் திரு அருள்தாஸ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை மேலும் மிருகூட்டும் வகையிலே நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் எழுதிய ஒரு சிறப்பு கவிதையை இந்த நிகழ்ச்சியிலே முதலிலே தந்துவிட்டு எங்களுடைய கலந்துரையாடலை ஆரம்பிக்க இருக்கின்றோம். சிங்கமில்லா காடு, சிங்கமில்லா காடு, செங்கோல் வாங்கிய சிங்கமொன்று ஜெயமாய் காட்டை ஆண்டது. மறுமுனை ஆட்சியை பிடித்த பின்னும் மர்மமாய் அதுவும் மாண்டது. உடனிருந்த கள்ளநரியொன்று உள்ளத்தில் ஆசையோ மூண்டது. புசிக்கலாம் இந்த காட்டை என்றே புதிய வீடம் பூண்டது. வேரில் ஊன்றிய வெந்நீராய் வெடுக்கென பதவியை பறைத்ததனால் திடுக்கிட்டு திருந்திய ஊனாயோ தியான நாடகம் போட்டது. ஊரிலுள்ள உத்தமர்கள் ஒன்றாய் சேர்ந்திட வேண்டுமென தேரில் தன்னை ஏற்றிடவே திருடர்கள் துணையை கேட்டது. அத்தை மறைந்த நல்வாய்ப்பில் தத்தை ஒன்றும் கிளையமர்ந்து விழியில் தீபம் ஏற்றியே வித்தை காட்டத் தொடங்கியது. நத்தை வேகத்தில் நகர்ந்த ஒரு சொத்தை வாங்கிய வழக்கினது திருத்தி எழுதிய தீர்ப்பால் நரியின் கனவோ முடங்கியது. காட்டை காக்க தேர்ந்தெடுத்த அடிமை விலங்குகள் ஓரிடத்தில் அவரவர் வேலையை மறந்துவிட்டு அடைபட்டு கிடந்து வியத்தனவே. காசை வாங்கிய வாக்களித்த கானகத்து உயிர்களெல்லாம் ஆசை வெறுத்த மனத்தோடு அடுத்தடுத்த நாடகம் பார்த்தனவே. இந்த கவிதையை எழுதியவர் உலக புகழ்பெற்ற நடிகர் தமிழ் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள். அந்த கவிதையோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். வணக்கம் அருள் அவர்களே.
வணக்கம் ஷன். வணக்கம் அவர்களே.
ஆம், நீண்ட கால இடைவெளியின் பின்னர் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்தித்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் அண்டைய தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பிலே கலந்துரையாட இருக்கின்றோம். கடந்த வருட இறுதியிலும் இந்த வருட ஆரம்பத்திலும் இருந்து தமிழக அரசியலில் பல எதிர்பாராத மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ள நிலையில், இந்த மாற்றங்கள் பற்றியும் அதற்கான காரணங்கள் பற்றியும் உங்கள் அவதானிப்புகளை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். உங்கள் கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம். சொல்லுங்கள் பாப்போம்.
ஆமாம், நாம் அனைவரும் அறிந்தபடி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திடீரென தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சுகவீனமுற்று அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஏறத்தாழ 75 நாட்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்த செய்தி நாங்கள் யாவரும் அறிந்ததே. அதாவது இந்த 75 நாட்களுக்குள்ள யாருமையும் அந்த முதலமைச்சரை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. பல மாநில கட்சி தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், மத்திய அரசாங்க தலைவர்கள், மத்திய அரசியல் தலைவர்கள், ரஜீவ்காந்தியின் புதல்வர் ராகுல் காந்தி, மற்றது ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களின் மகள் தீபா, அப்படி சொந்த பந்தங்கள் என்று யாரையுமே பார்க்க அனுமதிக்காதது மக்கள் மத்தியில், அது படித்தவர்களா இருந்தாலும் சரி, பாமர மக்களா இருந்தாலும் சரி, சிலரின் பார்வையில் ஒரு சந்தேகத்தை அது உண்டாக்கி இருக்கிறது என்பது நாம் எல்லாரும் அறிந்தது. பல விஷயங்கள்ல பல பத்திரிகைகளும் சரி, இணையதளங்களும் சரி, சசிகலா மீது மக்கள் கொஞ்சம் ஒரு வெறுப்பு கொண்ட நிலைமையை நாங்கள் அவதானித்திருந்த கூடிய இருந்தது. வைத்தியர்கள், தாதிகள் தவிர ஜெயலலிதாவை பார்த்து கொண்டிருந்தவர் தனியார் சசிகலா மட்டுமே. ஏன் ஒரு புகைப்படம் கூட காட்டப்பட முடியாத நிலையில் இருந்தது? ஏன் எந்த அரசியல் தலைவரும், முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் கூட ஜெயலலிதாவை சந்திக்கவில்லை என்று சொல்லப்பட்டது? இது மக்கள் மத்தியில் ஒரு சாதாரணமான சந்தேகத்தையும் ஒரு சசிகலா மீது நல்ல ஒரு அபிப்பிராயத்தையும் உண்டு பண்ணவில்லை என்று நாங்கள் சொல்ல வேண்டும்.
ஆம் அருள், அடுத்ததாக நாங்கள் தற்காலிக முதலமைச்சராக இருந்து பதவி இழந்திருக்கின்ற திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்பிலே ஒரு வினாவை உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் 3 முறை முதலமைச்சர் பதவியை ஏற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துள்ளார். ஆனால் இம்3 தடவையும் தற்காலிகமான பதவியாகவே அந்த பதவி அமைந்தது. அவ்வாறு அந்த 3 தடவைகள் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது எவ்வாறு என்பதை உங்களால் நினைவுபடுத்த முடியுமா?
என் நினைவின்படி முதலாவதாக 2001ஆம் ஆண்டு இன்றைக்கு 16 வருடங்களுக்கு முன்னாடி இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கு, இன்னொரு வழக்கில் டான்சி நில மோசடி வழக்கு என்று சொல்லப்பட்ட அந்த வழக்கில் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளியாக இனங்காணப்பட்டு சிறை செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட சமயம், அந்த நிலைமையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்த நிலை தலைவர்களாக, ஜெயலலிதாவுக்கு அடுத்ததாக இந்த முறையும் சரி, இதுக்கு முதல் முறையும் சரி, யாருமே இனங்காணப்படவில்லை. அந்த நிலையில் ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்த சமயம் பன்னீர்செல்வத்தை தற்காலிக முதலமைச்சராக 2001ஆம் ஆண்டு நியமித்தார். பின்னர் 2014ஆம் ஆண்டு பெங்களூர் நீதிமன்றத்தில் இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை அடுத்து மீண்டும் ஜெயலலிதா சிறை செல்ல நேர்ந்தமையால் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக 2ஆம் தடவையாக தற்காலிக முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். பின்னர் ஜெயலலிதா அந்த வழக்குக்கு எதிராக மேன்முறையீடு செய்து வெளியே வந்தவுடன் பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்ய மீண்டும் ஜெயலலிதா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் 2ஆம் தடவையாக. 3ஆம் தடவையாக ஜெயலலிதா அவர்கள் 75 நாட்கள் மருத்துவமனையில் இருந்த சமயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தேவை என்ற நிர்பந்தம் மத்திய அரசாங்கத்திடமிருந்து வந்த காரணத்தால மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் 3ஆம் முறையாக தற்காலிக முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவர் தொடர்ந்து இந்த பதவியை வகிக்க இருந்த நிலையில் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர், அதாவது அண்ணா திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவிக்கு தன்னை நியமித்துக் கொண்டு, அதாவது மற்ற உறுப்பினரின் ஆதரவுடன் முதலமைச்சர் பதவியை ஏற்க இருந்த நிலையில் என்ன நடந்தது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சிறை செல்ல வேண்டிய காரணம் ஏற்பட்டது. இதுவே பன்னீர்செல்வம் மூன்றாவது முறையாக தற்காலிக முதலமைச்சராக வர காரணமாக அமைந்தது.
ஆமாம், அருள், இறுதியாக மற்றும் ஒரு தகவலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். தற்போது வழங்கப்பட்டிருக்கின்ற வழக்கு தீர்ப்பின்படி சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் சிறை சென்றிருக்கின்ற இந்த நிலையிலே, இந்த வழக்கு முடிந்து உள்ள நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமான தகவல்களை உங்களால் மேலும் பாய்ந்து கொண்டு நேர்களோடு கலந்து உரையாட முடியுமா?
ஆமாம், மிக நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டு வந்த வழக்கு இது. இந்த வழக்கு முதல் போடப்பட்டது 1996 நேற்று பாருங்கள், இன்றைக்கு 21 வருடங்களுக்கு முன்னாடி. சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லப்படுகின்ற ஜனதா கட்சி தலைவராக இருந்தவர், இன்று பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவர்தான் முதல் முதலாக ஜெயலலிதா அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கை சென்னையில் பதிவு செய்தார். 1996 நாங்கள் எல்லாரும் அறிந்ததே திடீரென ஜெயலலிதா மற்றும் சுதாகரன், சசிகலா, இளவரசி, இளவரசி யாருன்னு கேட்டால் சசிகலாவின் அண்ணனின் மனைவி, சுதாகரன் யாருன்னு கேட்டால் சசிகலாவின் அக்கா சகோதரி வனிதாமணி என்பவருடைய மகன் தான் இந்த சுதாகரன். இவருடைய வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் ஜெயலலிதா வீட்டில் என்ன நடந்தது சொன்னால், 19 வாகனங்கள், 389 சோடி செருப்புகள், 26 கிலோ தங்க வைர நகைகள், 1200 கிலோ வெள்ளி பொருட்கள், இப்படி பல பெறுமதியான, அவருடைய கணக்கின்படி வருமானத்துக்கு அதிகமாக 66.64 கோடி பெறுமதியான சொத்தை சேர்த்ததாகத்தான் சுப்பிரமணிய சுவாமி அவர்களால் இந்த வழக்கு சென்னையில் பதியப்பட்டு இத்தனை பொருட்களும் ஜெயலலிதாவின் வீட்டில் இருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டு வழக்கு போடப்பட்டது. பின்னர் ஜெயலலிதா ஜாமீன்ல வெளியில வந்தார், அதாவது ஜாமீன் சொல்றது எங்களை ஊர்ல பிணை என்று சொல்வார்கள். வந்த நிலையில இந்த வழக்கு நீண்ட காலமா எழுபட்டு கொண்டே போனது. ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், மீண்டும் பதவி இழந்திருந்த ஜெயலலிதா மீண்டும் பதவிக்கு வந்திருந்தார் 2001 அளவில். அதன் அந்தனால இந்த வழக்கில தமிழ்நாட்டுல வைக்கிறதுல ஒரு பிரயோசனம் இல்லை. இருந்தால் அரசாங்கத்தை எழுதாம முதலமைச்சரா இருக்கும்பொழுது அவருக்கு எதிராக வழக்கு போய்கொண்டிருக்குவதால் அவருக்கு அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை திசை திருப்ப பார்ப்பார் என்று கருதி திராவிட முன்னேற்ற கழக அன்பழகன் அவர்கள் இந்த கேட்டார், இந்த வழக்கை தமிழ்நாட்டில் வைக்கக்கூடாது, இதை பெங்களூருக்கு மாத்த வேண்டும் என்று சொல்லி அப்படி பெங்களூருக்கு மாத்தினார்கள். இவருடைய வேண்டுகோளை ஏற்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அப்படி மாற்றும் பொழுது என்ன நடந்தது சொன்னால், இங்க உள்ள தமிழில் நடந்த பதிவுகள் எல்லாத்தையும் ஆங்கிலத்தில் மாற்ற சொல்லி கேட்டார்கள். என்றால் கர்நாடகாவில அங்க நீதிமன்றத்துல தமிழ் வந்து வழக்கு மொழி அல்ல. அப்ப எத்தனையோ ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட இந்த வழக்கு விஷயங்களை மொழி மாற்றம் செய்வதற்கு நீண்ட காலம் எடுத்தது. அதால மீண்டும் அதால வழக்கு இழுபட்டு கொண்டே போனது. கடைசியாக 2014 தீர்ப்பு வந்தது. இவர்கள் மூவரும், 4 பேரும், ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி, இந்த 4 பேரும் குற்றவாளிகளாக இனம் காணப்பட்டு அவர்களுக்கு 4 வருட சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்தபடியால மேன்முறையீட்டில் இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அமைந்தது. மேன்முறையீட்டு தீர்ப்பை மீண்டும் கர்நாடக அரசு அதற்கு எதிராக மேன்முறையீடு செய்து தற்சமயம் சசிகலா முதல் அமைச்சராக பதவியேற்கப்படுகின்ற ஆவலோடு இருந்த சமயம் பாதகமாக அமைந்து இந்த மூவரும் மீண்டும் சிறை சென்றிருக்கிறார்கள். 4 ஆண்டுகள் தீர்ப்பை எதிர்கொண்டு ஜெயலலிதா அவர்களுக்கும் எதிராக தீர்ப்பு இருந்தபடியாலும் அவர் உயிரோடு இல்லாத காரணத்தால் அவருக்கு எந்த தண்டனையும் வழங்குவதில் பிரயோசனம் இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் அவரை இந்த வழக்கிலிருந்து நீக்கியுள்ளது. இந்த வழக்கில் முக்கியமான விஷயங்கள் என்று சொன்னால் 2 விஷயங்கள் கொல்லப்பட்டது. ஒன்றில் இந்த வீடுகளில் கைப்பற்றப்பட்ட பெருவாரியான பொருட்கள், அது மட்டுமல்ல 34 சொத்துக்கள், நிலங்கள், கட்டிடங்கள் என்று சொல்லி சசிகலா மற்றும் ஜெயலலிதா அவர்களின் பெயர்களால் மற்றும் இவருடைய பினாமியல் என்று சொல்லப்படுகிற உறவினர்கள் பெயர்களால் இவர்களுக்காக வாங்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் அந்த காலத்துல 95ஆம் ஆண்டு நடந்த பிரமாண்டமான கல்யாண வீடு, அதாவது ஜெயலலிதாவின் சொத் வளர்ப்பு மகனாக கருதப்பட்ட சுதாகரன் அவர்கள், சசிகலாவின் அக்கா, மகன் சுதாகரன் அவர்கள் திருமணம். அவர் மனம் முடித்தது யாருன்னு கேட்டால் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் பேத்தியார், சிவாஜி கணேசனின் புதல்வி சாந்தி அவர்களின் மகள். அவரைத்தான் சுதாகரன் திருமணம் முடித்திருந்தார். அந்த திருமணத்துக்கு செய்யப்பட்ட பிரமாண்டமான செலவு எத்தனையோ கணக்கான கோடி என பல கோடி செலவு செய்யப்பட்டதாக, அதுவும் இந்த வழக்கில் ஒரு பிரதான குற்றமாக கருதப்பட்டு இவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில சசிகலா அவர்கள் சிறையில் இருந்தாலும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய நிழல் அரசாங்கம் ஒன்றை இன்று தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கார் என்றே சொல்ல வேண்டும். அவருடைய அக்காவின் இன்னொரு மகனான தினகரன், அதாவது சுதாகரன் அவருடைய அண்ணன் அவர்கள் இன்று வெளியில் இருந்து கொண்டு அவர்கள் சொற்படி அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புதிய ஒரு முதலமைச்சரை உருவாக்கி கொண்டு, அதாவது திடீரென பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவுக்கு எதிராக எழுந்தது நாங்கள் எல்லாரும் அறிந்ததே. ஆரம்பத்தில் பன்னீர்செல்வம் வந்து கொஞ்சம் அடக்கமாகத்தான் இருந்தார், பணிவான மனிதன், அமைதியான மனிதன் என்று பெயரெடுத்துக் கொண்ட பன்னீர்செல்வம் தொடர்ந்து இந்த முதலமைச்சர் பதவியை வகிக்க முடியாதபடி சசிகலா வந்து முதலமைச்சர் பதவியை ஏற்க முன் வந்த நிலையில் இவர் சொல்லியிருக்கிறார், தன்னை மிரட்டி தன்னை அடிபணிய வைத்துத்தான் இந்த தன்னை ராஜினாமா செய்ய வைத்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து பன்னீர்செல்வமும் அவருடன் சேர்ந்த ஒரு 11 எம்எல்ஏக்கள் சட்டசபை உறுப்பினர்கள் சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். ஆயினும் அவர்களால் அந்த புதிய முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட இடைப்பாடி பழனிசாமி என்று சொல்லப்படுகிறவருக்கு எதிராக போதிய பலம் இல்லை அங்க சட்டசபையில, அதனால எதிராக வெற்றி கொள்ள முடியவில்லை. என்றபடியால இன்னும் 4 ஆண்டுகள் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்க வேண்டிய நிலையில் அது தொடர்ந்து இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது இடையில் முறிந்து போகுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
ஆமாம், அருள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்து இதுவரை நிலவும் அன்றைய தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பிலே பயனுள்ள தகவல்களை வழங்கியமைக்காக முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
அடுத்ததாக தமிழ் மூத்தூர் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று மற்றும் சில சமூக அறிவித்தல்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் உறுப்பினர்கள் எதிர்வருகின்ற மார்ச் மாதம் முருவாய் பீச்சுக்கு செல்வதற்கான ஒரு திட்டம் திட்டப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே அங்கத்தவர்கள் அனைவரும் உங்கள் வட்டார பொறுப்பாளர்களிடம் உங்கள் பெயர் விவரங்களை கொடுத்து இந்த முருவாய் பீச்சுக்கான பயணத்திலே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் மறந்து விடார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய அங்கத்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 5ஆம் தேதி முருவாய் பீச்சுக்கு சென்று வருவதற்கான திட்டம் திட்டப்பட்டிருக்கின்றது. நீங்கள் செல்ல விரும்பின் உங்களுடைய வட்டார பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு பெயர் விவரங்களை கொடுத்து உதவுமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் அறிவித்தல் ஒன்று. நாளை ஞாயிற்றுக்கிழமை நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் நடாத்தும் வருடாந்த விளையாட்டு விழா 2017 தமிழர் பாரம்பரிய விளையாட்டான கிளித்தட்டு, துடுப்பாட்டம் என பல்வேறு விளையாட்டுகள், அனைத்து வயதினருக்குமான பல விளையாட்டுகள் இடம்பெற இருக்கின்றன. நாளை ஞாயிற்றுக்கிழமை மவுண்ட்ரோஸ்கில் இன்டர்மீடியட் பாடசாலை மைதானத்திலே. இத்துடன் வருகின்ற பார்வையாளர்களுக்காக சிற்றுண்டிகள், ஒடியல் கூழ், கொத்துரொட்டி, அப்பம், குளிர்பானங்கள் உட்பட பலதரப்பட்ட உணவு வகைகளும் விற்பனைக்காக காத்திருக்கின்றது. மறந்துவிடார்கள் நேர்களே, இந்த நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை மவுண்ட் ரோஸ்கில் இன்டர்மீடியட் பாடசாலை மைதானத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. மியூசிக்கல் ஜேர்னி 2017 கீர்த்தனா நந்தகுமார், திவ்யா நந்தகுமார், மனிஷா நந்தகுமார் ஆகிய சகோதரிகள் இணைந்து வழங்குகின்ற சிறப்பு மியூசிக்கல் ஜேர்னி. இந்த நிகழ்ச்சியிலே பல கலைஞர்கள் பங்கெடுத்து இசை நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே வருடம் தோறும் நடத்தி வருவதே நாம் அறிந்ததே. இந்த நிகழ்ச்சி இம்முறை முற்றிலும் இலவசமாக இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் திரட்டப்படும் அன்பளிப்புகள் அனைத்தும் நியூசிலாந்து திருமுருகன் ஆலய திருப்பணிக்காக வழங்கப்பட இருக்கின்றது. நல்லது நேர்களே, இத்துடன் நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியின் ஊடாக வான அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன்மாஸ்டர். வணக்கம் நேர்களே.
மலர்களை